புகழ் அனைத்தும் அகிலங்கள் எல்லாம் படை அதனை தன்னுடைய ஆட்சியதியாளர்களுக்குள் வைத்திருக்கின்ற எல்லாம் அல்ல. ஏக வல்லவனானிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக வேண்டும். அவனுடைய அருளும் கிருபையும் சலாமும் இந்த சத்திய மார்க்கத்தை மக்களிடையே போதிக்க வந்த இறுதியரை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய அந்த சத்திய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இன்னும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்று வேண்டியவனாக எனது இந்த உரையை துவங்குகின்றேன். இன்றைய இந்த உரையில் தங்களை தாங்களே தூய்மையானவர்கள் என கூறுவது, நான் அல்லது நாங்கள் பரிசுத்தவான்கள் சொர்க்கம் செல்வோம் என்று கூறலாமா? இன்னைக்கு ஒரு சில பேர் அப்படி சொல்கிறாங்க. சில மனிதர்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, நான் சரியான முறையில் நடந்து வரேன், என்ன மாதிரி பர்ஃபெக்டாக யாரும் இருக்க முடியாது, நான் தான் சரியான வழியில் இருக்கேன், என்னை போல் இங்கே யாருமே இல்லை, நான் ரொம்ப எல்லா விஷயங்களையும் சரியாக இருப்பேன், சரியாக நடந்துக்கிட்டு வரேன், அதனால் நான் சொர்க்கம் போவேன், அல்லது நான் என்ன மாதிரி ஒரு ஆள் இங்கே உலகத்தில் கிடையாதுங்கிற மாதிரி சுய தம்பட்டம் அடைக்கக்கூடிய ஆட்களை பார்க்குறோம், சில ஆட்களை பார்க்குறோம், சில கூட்டங்களும் இருக்கிறது. என்னை போல எவரும் இல்லை என்று தன்னை பற்றி உயர்வாகவும் பெருமையாகவும் பேசக்கூடிய மக்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று கூறக்கூடாது என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் கண்டிக்கான். இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மக்காவில் இருந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இணை வைப்பாளர்கள் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் நிறைய விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை செய்கிறோம், இதன் காரணமாக நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கோம், அதனால் எங்களை நரகம் தீண்டாது, நாங்கள் சொர்க்கவாசிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அல்லாஹு தாலா அவர்களை கண்டிக்கும் விதமாக இந்த ரெண்டு சாரர்களை பற்றி அல்லாஹு தாலா இந்த இதில் கண்டிக்கும் ஒரு வசனத்தை இறக்குறான். அதுதான் அல்லாஹு தாலா இதில் சொல்லக்கூடியது. அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நாம் வசிக்கக்கூடிய இடத்துல கூட சிலவங்க சொல்லுவாங்க, சில அமைப்பினர் கூட சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? நான் சரியான முறையில் நடக்கிறேன், நான் நிச்சயம் சுவனம் செல்வேன், நரகம் செல்ல மாட்டேன் என்று அறுதியிட்டு கூறக்கூடிய ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க. சரியான வகையில் இருக்கேன், என்னை நரகம் தீண்டாதுங்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்லலாமா அப்படின்னு பார்த்தா தனிப்பட்ட முறையில் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் நாடினால் சிறந்ததை வழங்குவான், மறுமையில் சுவனத்தில் நிலைவு செய்வான் என்று தான் சொல்லலாம். ஒரு இறை நம்பிக்கையாளரை பொறுத்தவரையில் அல்லாஹ் நாடினால் சிறந்ததை இந்த உலகத்திலும் தருவான், மறுமையிலும் தருவான், மறுமையில் சுவனத்தில் நம்மை நுழைய வைப்பான். அல்லாஹ்வுடைய கருணை இருந்தால் என்னை நேரான வழியில் நிலைத்திருக்க செய்து மறுமையில் சிறந்ததை வழங்குவான் என்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மூமின் ஒரு முஸ்லீமினுடைய நம்பிக்கையாக இருக்கணும். இல்லாட்டா அறுதியிட்டு நம்ம அதை சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் இவர் சுவனவாசி, இவர் சுவனவாசி என்று அறுதியிட்டு கூறியிருக்காங்க. சில சஹாபாக்களை சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்கள்லாம் இருக்காங்க, இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களா கூறலை, அல்லாஹ் அவர்கள்ட்ட சொல்லி சொல்கிறாங்க. சில விஷயங்கள், சில செயல்பாடுகள் தான் இவர் சொர்க்கவாசிஞ்சாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு சஹாபாக்களில் ஒருத்தர் போருக்கு போகக்கூடிய போருக்கு விரைவாக போகிறாரு, எதிரிகளை நான் வெட்டி வீழ்த்திடுவேன்ட்டு போகிறாங்க. அந்த நபரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவர் நரகவாசின்னு சொல்கிறாங்க. அந்த போர் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு சம்பவத்தில் சொல்கிறாங்க, ஒரு போருக்கு முன்னாடி. அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியமும் வியப்பும் ஏற்பட்டுவிட்டது. இந்த மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் எதிரிகளை வெட்டி வீழ்த்திடுவேன்னு சொல்லி சபதம் ஏற்று அதே வேகத்தோடு போய் எட்டி எதிரிகளை வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்காரு, இவரை எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம், ஐயப்பாடு. இப்போ சஹாபாக்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர் அதே மாதிரி தான் வீராவேசத்தோடு எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்புறம் எதிரிகளிலிருந்து சிலர் வந்து அவர் மேலே அம்பு வில் வாள்களால் வந்து அவர் மேலே காயத்தை ஏற்படுத்தி அவர் படுகாயம் அடைஞ்சுக்கிறார். இவரும் நிறையா வெட்டி வீழ்த்தி இஸ்லாத்திற்காக எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவரும் வெட்டுப்பட்டு குற்றுயிருமாக கிடக்காரு. கிடக்கும் பொழுது அவருக்கு வலி வேதனை தாங்க முடியவில்லை. கடைசியில் அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு வாள், கூர்மையான ஒரு வாளில் தன் உயிரை மாய்த்து கொள்கிறார். அப்போ சகாபாக்கள் அவங்களை பார்த்துட்டே இருக்கும்போது மாய்த்து கொண்டார். அப்போ தற்கொலை செய்பவர் நிரந்தர நரகவாசி என்று, தற்கொலை செய்கிறது நிரந்தர நரகத்துக்கு போயிடும். அது மாதிரி இணை வைக்கிறது, அல்லாவுக்கு இணை வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிரந்தர நரகம், நரகத்தை விட்டு வெளிவர முடியாது. அப்போ இவர் அல்லாவின் பாதையில் போராடினார், நல்ல நீயத்தோடு தான் போனார். கடைசியில் அவருக்கு ஒரு கட்டம், நெருக்கடியான கட்டம், வலி வேதனையை தாங்க முடியாமல் நாம் உயிரை மாய்த்துருன்னு சொல்லி தற்கொலை முடிவை எடுத்தார். அதனால் அவர் நரகவாசின்னு சொல்லாங்க. இப்படி ஒரு சில விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை பார்த்து சொர்க்கவாசி நரகவாசி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வகியின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து சில விஷயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்கிட்ட இந்தந்த பண்புகள் இருக்கோ அவன் கண்டிப்பாக அவர் சுவனம் செல்வான்னு சொன்னாங்க. சில செயல்பாடுகள் சில மனிதர்கள்ட்ட, இறை நம்பிக்கையாளர்கிட்ட, முஸ்லீம்கள்ட்ட இருந்தால், இந்தந்த பண்புகள் இருந்தால் அவங்க சுவனம் செல்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இஸ்லாமிய கடமைகளை பேணுதலாக நிறைவேற்றி நல்ல முறையில் நிறைவேற்றக்கூடிய சிலர் வந்து அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய கருணை அருள் அவருக்கு கிடைக்க பெற்று அவர் சிவார் சுவனவாசியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குழந்தை ஒன்று, ஒரு சிறுவன் இறந்து போகிறான். இறந்து போகும்போது இறந்து அந்த ஜனாசா இருக்கும்போது அவங்க ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, சுவனத்து சிட்டு ஒன்று இன்றைக்கு விருக்கு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்காங்க, உனக்கு தெரியுமா சுவனத்தினுடைய சிட்டுக்குறி பறவைன்னு சொல்லலாமா, அதை உனக்கு நீ மறைவானவற்றை நீ அறிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கண்டிக்காங்க. பொதுவாக வந்து பருவ வயதை அடைவதற்கு முன்னாடி சிறுவர்களாக இருந்தால் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெரிய கேள்வி கணக்கு கிடையாது, அவங்க சுவர்க்கம் செல்லக்கூடியதாக இருக்கிறதுன்னு ஹதீஸ்களில் சொல்கிறாங்க. ஏன்னா சிறு வயது சிறுவர்கள்ட்ட பெரும்பாவங்கள் எதுவும் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அது சிறுமியாக இருந்தாலும் சரி சிறுவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து அந்த பருவ வயதை அடைந்தப்பறம் தான் அவங்க பெரும்பாவங்களில் ஈடுபடுவாங்க. அதனால பொதுவாக அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னான்னா, நபியே தம்மை தாமே தூய்மையானவர்கள் என கருதி கொள்வோரை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் கருதுவது போலன்று, மாறாக தான் நாடுவோரை அல்லாஹ்வே தூய்மையாளர்களாக ஆக்குகிறான். அணு அளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி பொய்யை இட்டு கட்டி கூறுகிறார்கள் என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவர்களின் பகிரங்கரமான பாவத்திற்கு இதுவே போதுமான சான்றாக இருக்குது என்று சொல்ல, அதனை தொடர்ந்து வரக்கூடிய இடத்துல இவர்கள்தான் இறைவனின் சாபத்துக்குரியவர்கள், யார் இறை சாபத்திற்கு ஆளாகி விட்டாரோ அவருக்கு உதவி செய்வரை நபியே நீர் காணவே முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அன்னிசாங்கக்கூடிய 4வது அத்தியாயத்தினுடைய 49 முதல் 52 வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த இதுதான், அதாவது வந்து நான் சரியான முறையில நடந்து வருகிறேன், தூய்மையாளர்கள் வாய் நாங்கள் வந்து நேரான வழியில இருக்கோம், நான் சரியான முறையில் நடக்க நிச்சயம் நான் சுவனம் சொல்வேன் என்று அறுதிட்டு சொல்ற கூடிய ஆட்கள் தான் இப்ப அந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்தாங்க. அதைத்தான் சொல்றாங்க இவங்க யாருன்னா, இது எப்ப இறங்கினா யூத கிறிஸ்தவர்கள் தவறான ஒரு நம்பிக்கையை குறித்து தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை அந்த காலகட்டத்தில் இறக்கலாம். அதாவது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ்வின் பிள்ளைகளும் அவனுடைய நேசர்களும் ஆவோம் அப்படின்னு சொன்னார்கள் என்று அல்லாஹ் தஆலா 5வது அத்தியாயத்தினுடைய 18வது வசனத்தில் சொன்னான் என்று கூறி வந்தனர். அவ்வாறே யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக இருப்போரை தவிர வேறு யாரும் ஒருபோதும் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு 2வது அத்தியாயத்தினுடைய 111வது வசனத்தில் கூறி வந்தார்கள். அவர்கள் தொடர்பாக தான் இந்த வசனம் இறங்கப்பட்டதாகவும் ஒரு கூற்று இருக்கிறது. அப்போ யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அவனுடைய நேசர்கள், நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், வேறு யாரும் இல்லைங்கக்கூடிய ஒரு தவறான ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க. அதே போல் யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாக இருப்போரை தவிர யாருமே ஒரு சொர்க்கத்தில் நுழைய முடியாது, வேற யாரும் நுழைய முடியாது அப்படின்னா. அப்ப நேர் மாற்றமாக இருக்கு. அவர்கள் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில மக்களிடையே சொல்லி வந்து இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அல்லாஹ்வுத்தாலா இந்த வசனத்தை இறக்கி அதை கண்டிக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அங்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, யூதர்கள் இறந்து விட்ட தம் மக்கள் தமக்கும் இறைவனுக்கும் இடையே நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள், தமக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்வார்கள், தம்மை தூய்மைப்படுத்துவார்கள் என்று கூறி வந்தனர். அது மாத்திரம் இல்ல, என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, இறந்து விட்ட தங்கள் மக்கள் குழந்தைகளோ குடும்பத்தார் இறந்து விட்டவங்க வந்து இறைவனுக்கு இடையே ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவார்கள் கூட ஒரு நம்பிக்கை ஒன்று அதை வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமக்காக இறைவனிடம் பரிந்துரை செய்வார்கள். அப்ப இறந்து முன் சென்று இறந்து போனவர்கள் எங்களுடைய குழந்தைகள் என்னுடைய எங்களுடைய உறவினர்கள் எங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து எங்களுக்கு இறைவனிடம் பரிந்துரை செய்வார்கள் என கூறி வந்தனர். அப்போதுதான் இந்த வசனத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளினான். அப்பந்தான் இந்த வசனத்தை தம்மை தாங்களே தூய்மையானவர்கள் என்று சொல்றாங்களே அப்படின்னு, அல்லாஹ் தான் மனிதர்களை தூய்மைப்படுத்துகிறான் சொல்லி இந்த வசனம் வந்து இறங்குது. எங்கள் சிறு அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லிட்டு வந்தாங்க யூத கிறிஸ்தவர்கள், எங்கள் சிறுவர்களுக்கு எவ்வித பாவங்களும் இல்லாததை போன்றே எங்களுக்கும் எவ்வித பாவங்களும் இல்லை என யூதர்கள் கூறி வந்தார்கள். அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு எந்த பாவமும் இல்லை, அவங்க இறந்துட்டாங்கன்னா எந்த பாவமும் இல்லை, அதே மாதிரி தான் எங்களுக்கும் யூத கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் எங்களுக்கு எந்த பாவமும் கிடையாது அப்படிங்கக்கூடியதை சொல்லி வந்தாங்க. இதை கண்டிக்கும் விதமாக தான் அல்லாஹ்வுத்தாலா அந்த வசனத்தை இறக்கணும். அதே போல இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பேர் அல்லாஹ்வை ரப்பாகவும் இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட தூதரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி சில எண்ணங்கள் வந்துடும், இந்த தவறான எண்ணங்கள் வந்துடும். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலே சிலவங்க இருக்காங்க. நாங்கள் தான் நேர்வழியில் இருக்கோம். நேர்வழினா அது நேர்வழியில் இருக்கிறதுக்கு சில நிறைய காரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். நான் வந்து கரெக்டாக இருக்கேன், என்னுடைய செயல்பாடுகள் இப்படி இருக்குது, நான் கண்டிப்பாக அறுதிட்டு சோனம் சொல்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறது அளவுக்கு அதிகமாக அப்படி செய்கிறது தான். இந்த வசனம் வந்து இறை நம்பிக்கையாளர்களின் செயலையும் சொல்லுவாங்க. தற்பெருமையும் முகப்புகழ்ச்சியும் யார்கிட்ட இருக்கு, இறை நம்பிக்கையாளர்கள்ட்ட இருக்கு, அதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுத்தாலா கண்டிக்கிறான். இந்த வசனம் ஒருவரை ஒருவர் முகப்புகழ்ச்சி செய்வதையும் தம்மை தாமே தூய்மையாளர்கள் என கருதி கொள்வதையும் கண்டித்து அருளப்பட்டது என்றும் இன்னொரு வகையிலே அது கூறப்படுகிறது. மிக்தாத் பின் அல் அஸ்வத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அதுல முகப்புகழ்ச்சி செய்வோரின் முகங்களில் இரு உள்ளங்கைகளில் மண்ணை அள்ளி தூவுமாறு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். இது முஸ்லிம் திர்மிதி, அபுதாவுது, இப்னு மாஜா போன்ற முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. அதாவது முகப்புகழ்ச்சின்னா என்னது, ஒருவரை பார்த்து அவரை வந்து உயர்வாக புகழ்ந்து பேசுவது. இது மனிதர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கு. அளவுக்கு அதிகமாக பேசுறதெல்லாம் இருக்கு. சில மனிதர்களை போஸ்டர் ஓட்டுறது, பேனர் வைக்கிறது, மேடையில் அப்படி அந்த அரசியல்வாதிகள், ஒரு பதவியில் இருக்கிறவங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர், தான் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள்ட்ட தன்னை விட உயர் அதிகாரி, அவர்கள் மகிழ வேண்டும் மனம் குளரணுங்கிற காண்டி என்ன செய்வாங்க, புகழ்ந்து அவங்களுக்கே கூச்சம் வரக்கூடிய அளவுக்கு புகழ்ந்து பேசக்கூடியலாம் நம்ம பார்க்கோம். அந்த மாதிரி தான் இதைத்தான் முகப்புகழ்ச்சிங்கிறது. அப்படி முகப்புகழ்ச்சி செய்பவரின் முகங்களில் இரு உள்ளங்கைகளில் மண்ணை அள்ளித்துவுமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்போ பிறரை பார்த்து முகப்புகழ்ச்சி செய்து அதே அளவுக்கு அதிகமாக அவர்களை புகழ்ந்து பேசுறது, அவர்கள்ட்ட இன்னும் சில விஷயங்களை செய்கிறது, அவங்களுடைய மூஞ்சில மண்ணை தூவுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிக்கிறாங்க. அதே போல அபுபக்ரா நுபை பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பற்றி புகழ்ந்துரைத்தார், இதை செவியுற்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்து பேசியதை விட உமக்கு கேடுதான், உம் தோழரின் கழுத்தை நீர் துண்டித்து விட்டீரே என்று கூறினார்கள். அதாவது என்ன செய்றாங்கன்னா, ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பற்றி புகழ்ந்து பேசுறார், ஒருத்தர் செய்த உதவிக்கு அவர் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு உதவி செய்தாரு, சரியான நேரத்தில் உதவி, இதற்கு அல்லாஹ்வுத்தாலா அவருக்கு கிருபை அருள் காட்ட அருள் செய்யணும், அந்த மாதிரி நேரத்தில் அவர் உதவலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படி சொல்லலாம். ஆனால் அவரை வந்து ஒரு ரெண்டு மூணு படிகள் மேலே போய் அவரை வேற மாதிரி புகழ்ந்து வருது, அப்படி புகழக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பற்றி புகழ்ந்துரைத்தார், இதை செவியிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகழ்ந்து பேசியவரிடம் உமக்கு கேடுதான், உன் தோழரின் கழுத்தை நீர் துண்டித்து விட்டீரே. என்ன செய்கிறாங்க, அளவுக்கு அதிகமாக தன்னுடைய நண்பரை பற்றி பெருமையாக பேசுகிறது. அவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சாரு, அவர் அந்த குணமுள்ளவர், இந்த குணமுள்ளவர் அப்படின்னு சொல்லி மிகையாக அவரை பேசுறது. அப்படி பேசுறேன்னா அவருடைய உன்னுடைய தோழர் நீ கழுத்தை நீனே துண்டிச்சிட்ட, கழுத்தை வெட்டிட்டேங்கிற மாதிரி. அப்போ அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதரை புகழ்ந்து பேசக்கூடாது. அவர் செய்த உதவிக்கு நன்றி பாராட்டலாம். சரியான நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய்தீங்க, இது சரியான உதவி. அல்லாஹ் உங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும். எனக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ் உங்கள் மூலமாக எனக்கு இந்த உதவி கிடைக்கலன்னா நான் ரொம்ப சங்கடப்பட்டிருப்பேன். அல்லாஹ்வுக்கே முதல்ல எல்லா புகழ்னு அப்படின்னு சொல்லணுமா ஒழிய, நீங்கள் இல்லைன்னா நான் இந்த கஷ்டத்துலேருந்து நான் தப்பிச்சிருக்க மாட்டேன். நீங்கள் அப்படி குடைவள்ளல், அப்படி உங்கள் நீங்கள் அப்படி அந்த பிரபு, இந்த பிரபு, தர்ம பிரபு, மகா பிரபுலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் புகழ்ந்து பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நீங்களே உங்களுடைய நண்பருடைய கழுத்தை நீங்கள் வெட்டினதுக்கு சமமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதரை அதிகமாக புகழ்ந்து பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்கிறது. நற்சான்று அழிக்க வேண்டாம், ஒருவரை பற்றி நற்சான்று அழிக்கக்கூடாது என்று சொல்கிறான். ஒருத்தர் நல்ல மனிதர், பேணுதலாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாமா ஒழிய, இவரை மாதிரி வருமா, இவர் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு நம்ம சொல்கிறோம், அப்படித்தானே இருக்கு. ஒரு புறத்தை நாம் பார்த்துட்டு அவரை பற்றி சொல்கிறோம், நம்ம சில விஷயங்கள் அப்படியே மாறிடும். அப்போ பிறகு இதை சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தம் சகோதரரை புகழ்ந்தே ஆக வேண்டும் என்றிருந்தால் அவர் குறித்து நான் இன்னின்ன விதமாக எண்ணுகிறேன் என்று மட்டும் அவர் கூறுது. ஒரு நண்பரை, உதவி செய்த நண்பர் இல்லாட்ட உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தரை புகழ வேணும்னு இருந்தால் அவர் குறித்து நான் இன்னென்ன விதமாக எண்ணுகிறேன், இந்த மாதிரி வேணுறேன், அவர் சரியான நேரத்தில் உதவினார், இவருக்கு இறைவன் அருள் செய்யணும் வைக்கணும்னு, அந்த மாதிரி தான் எண்ணணும் ஒழிய வேறு விதமாக எண்ணக்கூடாது என்று மட்டும் அவர் கூறட்டும். அல்லாவை முந்தி கொண்டு யாரையும் தூய்மையானவர் என்று யாரும் கூற வேண்டாம். அந்த சான்று கொடுக்கக்கூடாது. அல்லாவை முந்தி அந்த தூய்மையானவர், சரியானவர், சுவனவாசி, சொர்க்கத்துக்கு நேர் வழியில் இருக்கிறார் இருக்கக்கூடிய அந்த சான்றிதழ் கொடுக்கக்கூடிய, அந்த சான்று கொடுக்கக்கூடிய யாருன்னா மறுமையில் அல்லாஹ் தான் கொடுப்போம். நாம் இங்கே யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒருத்தர் இரவு சாயங்காலம் வந்து அவர் மூமினாக முஸ்லீமாக இருப்பார், காலையில் பார்த்தா இறை நிராகரிப்பாளராக இருப்பார். அதே மாதிரி ஒருத்தர் காலையில் மூமினாக இருப்பார், இரவில் தூங்க போகும்போது அவர் இறை நிராகரிப்பாளராக மாறிடுவார். அப்போ நம்ம யார் உள்ளங்களை புரட்டக்கூடியவ நல்லா, அப்போ ஒருத்தர் நேர்வெளியில் இருப்பது, வழிகேட்டை நோக்கி போகிறது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. ஒருத்தர் சோனவாசி மாதிரி சோனவாசி செயல்களே செஞ்சுக்கிட்டு இருப்பார், கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நரகவாசிக்கூடிய ஒரு சில சந்தர்ப்பங்களில் அவர் மாறிடுவார். நரகவாசிகள் செய்யக்கூடிய இஸ்லாம் தடுத்த சில விஷயங்களில் அவருடைய கவனம் ஈர்க்கப்பட்டு அப்படியே பிறர் வழிகட்டு போயிடுவார். அப்படி தான் நம்ம பார்க்குறோம், நம்ம நிறைய மனிதர்களே பார்க்குறோம். நாம் வாழக்கூடிய காலத்தில் நாமளோடு இருக்கக்கூடிய ஆட்களையெல்லாம் நம்ம பார்க்கோம். அதே மாதிரி ஒருத்தர் ரொம்ப மோசமான செயல்களை செய்தவராக இருப்பார், அவர் கடைசி நேரத்தில் இறுதி நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடி தன்னை என்ன செஞ்சிடறாரு, அல்லாட்ட நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒருவேளை அவர் பாவ மன்னிப்பு கோரி அவர் கடைசியில் என்ன செய்யலாம், சுவனம் அல்லாஹ்வுடைய பாதையில் நேர் வழியில் வந்துடலாம், அல்லாஹ் அவரை மன்னித்துடலாம். இப்படித்தான் இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்யக்கூடாது, அல்லாவை முந்தி கொண்டு யாரையும் தூய்மையானவர் என்று யாரும் கூற வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. இது புகாரி முஸ்லீம் போன்ற கதி கிரந்தத்தில் இது பதிவாயிருக்கிறது. அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, மனிதர்களாகிய நாம் நம்மை நாமே உயர்வாகவும் எனது தற்பெருமை பேசி என்ன மாதிரி உண்டா அப்படின்னு நம்மை நாமே என்ன செய்யக்கூடாது, உயர்வாக மனித மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்மை இன்னொருத்தர் உயர்வாக செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம சில செயல்பாடுகளை செஞ்சிடக்கூடாது. நம்மளுடைய நண்பர்களை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசிடக்கூடாது. அந்த ரெண்டையுமே கண்டிக்காங்க, ரெண்டுமே கூடாது. தனி ஒரு மனிதன் தன்னை பற்றி புகழ்ந்து நான் எப்படியாகும், என்ன மாதிரி யார் வர முடியாது அப்படிங்கிறது, மனிதன் இயல்பாகவே பெருமை பேசக்கூடியவன், தன்னை சிலர் பாராட்ட வேண்டும், நம்மளுடைய செயல்பாடுகளை சிலர் அங்கீகரித்து அதை பாராட்டங்கக்கூடிய அந்த எண்ணம் மனிதர்கள்ட்ட இருக்கும். ஆனால் இஸ்லாம் அதை வந்து தடுக்குது, அப்படிலாம் செய்யாதீங்க. தொழுகை கூட சிலர் பார்க்க வேண்டும் என்பது மாதிரி அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதற்காக பார்த்தோம்னா அது கூட எனது முகப்புகழ்ச்சியில் வந்துடும். இந்த மாதிரி ஒரு சிற்கு இணை வைத்தலில் கூட வந்துடும். அப்படி அந்த மாதிரி போயிடாதீங்க. அந்த அடிப்படையில் அதை என்ன செய்யக்கூடாது, யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது, நாம நாங்கள் வந்து தூய்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நமக்கு நற்சான்றிதழ் வழங்கக்கூடாது, அது மாதிரி பிறருக்கும் நற்சான்றிதழ் வழங்கக்கூடாது. அப்போ சில ஆட்களை முன் உதாரணமாக எடுக்கலாம். பாருங்கள், இவர் தொழில் விஷயத்தில் பேணதலாக இருப்பார், சின்னத்துகளை கடைப்பிடிப்பதில் எப்படி இருக்கிறாரு, பிறருக்கு தேவை வரும்போது தேவைக்கு உதவ முன் வருவார், பிறருக்கு கஷ்டப்படும் போது அவருக்கு உதவ முன் வருவார். அவர் அல்லாஹ் இவருடைய இந்த செயல்களை இன்னும் கொஞ்சம் அல்லாஹாலா வலுக்கூட்ட வேண்டும், இவருக்கு அல்லாஹாலா மறுமையில் கூலி தர வேண்டும், இவர் இந்த மாதிரி இவர் மூலமாக நிறையா பேருக்கு அந்த உதவிகள் கிடைக்கணும், நமக்கும் அந்த மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தில் இருக்கலாமே ஒழிய, நான் என்ன மாதிரி கிடையாது, நான் தான் சிறந்தவன் உயர்ந்தவன், என்ன மாதிரி இந்த ஊரில் கிடையாது, உலகத்தில் கிடையாது, இந்த ஏரியாவிலே கிடையாதுங்கக்கூடிய அந்த மாதிரி இதுக்கு போயிடக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு நற்சான்று வழங்கணும் என்றால் அல்லாஹாலா தான் நற்சான்று கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் அல்லாஹாலா அவர்கிட்ட சொல்லி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லி, இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள், சுவனத்திற்கு முன்னறிவிப்புலாம் செய்யப்பட்டிருக்காங்க, இவங்கெல்லாம் சுவனவாசி, சிலவங்களை நரகவாசிகள், இவர் நரகத்தில் அடித்தட்டில் இருப்பாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பாருங்கள், குறைசி குப்வார்களெல்லாம் நிறைய சொல்லணும், இவர் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கலாம் அல்லாஹாலா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இருக்குது. ஆகவே நம்மை நாமே உயர்வாக பேசி பெருமை பேசக்கூடாது, தற்பெருமையும் கொள்ளக்கூடாது, பிறரை முகப்புகழ்ச்சியில் உயர்த்தி அவர்களுடைய கழுத்தை நம்மளுடைய சகோதரர்களுடைய கழுத்தையும் வெட்டிவிடக்கூடாது. அல்லாஹாலா எதை தடுத்திருக்கிறானோ அதிலிருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹ்வுக்கு விருப்பமுடைய செயல்களை செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள வேண்டும். கூலுகவுலின் காதா அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் இவ்வளவு. அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா வபாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹு தஆலா அந்த சூரத்து நிசா அங்கக்கூடிய அத்தியாயத்தினுடைய 49வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, தம்மை தாய்மை தூய்மையாளர்கள் என கருதிக்கொள்வோரை நீர் பார்க்கவில்லையா, அவர்கள் கருதுவது போலன்று, மாறாக அல்லாஹ் தான் நாடுவோரே அல்லாஹ்வே தூய்மையாளர்களாக ஆக்குகின்றான், அணுவளவும் அவர்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள். அப்போ ஒரு மனிதன் செய்த செயலுக்கு கூலியை அல்லாஹ் தாலா மறுமையில் வழங்குவான். ஒரு அணு அளவு, ஒரு நம்ம ஒரு சின்ன ஊசி முனை அளவு கூட அநீதம் இழைக்க மாட்டான் அல்லாஹ் தாலா. செய்த நன்மைக்குண்டான கூலியை அல்லாஹ் அந்த மனிதன் பெற்றுக்கொள்வான். அதே மாதிரி செய்த தீமைகள் தவறான செயல்களுக்கு உண்டான தண்டனையும் அல்லாஹ் அவன் வழங்குவான், அதை பெற்றுக்கொள்வான் தான் சொல்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் எவருக்கு நன்மையை நாடுகின்றானோ அவரை மார்க்கத்தில் விளக்கமுடைய அறிஞராக்குகின்றான். உலகில் உள்ள இந்த செல்வம் பசுமையானதும் சுவையானதும் ஆகும். யார் அதிலிருந்து தமக்குரிய பங்கை மட்டும் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் அதில் முன்னேற்றம் அளிப்பான். தற்புகழ்ச்சி குறித்து உங்களை நான் எச்சரிக்கிறேன், அது தன்னைத்தானே கத்தியால் அறுத்து கொள்வதாகும். இது முஸ்னத் அகமதுங்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. இதில் என்ன சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறாரோ நலவை நாடுகிறாரோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கமுடைய அறிஞராக ஆக்கிறார். மார்க்க அறிஞர்கள், ஆனால் அன்னைக்கு பாருங்கள் உலகத்தில் மார்க்கத்தை கற்றறிந்த அறிஞர்கள் மூட நம்பிக்கையிலையும் ரொம்ப மோசமானதுலேயும் பார்க்குறோம். நம்ம நிறைய அறிஞர்கள் மதரசாவில் ஓதிட்டு வந்திருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, மார்க்கம் இஸ்லாம் தடுத்த நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அவங்களை அறிஞராக மார்க்கம் கற்றும் மடமையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள். இஸ்லாம் நன்மையை ஏவி தீமையை தடுக்க சொல்கிறது. அப்போ இவங்க நன்மையை ஏவி தீமையை தடுக்காமல் தீமையின்பால் தீமையை நன்மையாக காட்டி மக்களை வழி எடுக்கக்கூடிய அறிஞர்களாக இருக்கிறார்கள். நிறையா நம்ம பார்க்குறோம், நிறைய பள்ளிகளில் இமாமா இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய இஸ்லாம் தடுத்த விஷயங்களெல்லாம் செய்கிறாங்க, இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்கிறாங்க. நிறைய அதெல்லாம் சொன்னால் அது அடுக்கி கொண்டே போகலாம், அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யார் ஒரு மனிதரை நாடுகிறாரோ அவருக்கு மார்க்க விளக்கம், விளக்கம்னா அறிவு, அல்லாஹு தாலாவே சொல்லலாம் ஒரு இடத்துல, யார் அல்லாஹுக்கு அஞ்சுபவர்கள் தான் அறிஞர்கள்னு சொல்கிறான் அல்லாஹு தாலா. உண்மைக்குமே அறிஞர் யார், மார்க்க அறிஞர் யார், அல்லாஹ்வே அஞ்சக்கூடியவன் தான். அல்லாஹ்வே அஞ்சு, அல்லாஹுக்கு அஞ்சு தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய காரியங்களை அப்படியே அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து செயல்படக்கூடியவன் தான் அறிஞன். ஆலிம்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னான். பட்டம் வாங்குறதுனாலையோ பெரிய பெரிய படிப்பு படித்ததுனாலையோ ஒருத்தர் சிறந்த அறிஞராகவோ சிறந்த மனிதராகவோ நற்குணமுள்ளவராக நம்ம பார்க்க முடியாது. உலகத்தில் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்கலாம் மோசமான செயல்பாடுகள் இருக்கு. உலகத்தில் ஏமாற்றக்கூடியவங்க, திருடக்கூடியவங்க, மக்களை சுரண்டி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி உலகத்தில் அந்த ஏமாற்றி பணம் மோசடி பண்ணுறவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பறிவில்லாதவர்கள் இல்லை, நன்றாக படித்தவர்கள், கல்லூரியில் பல்கலைக்கழகங்களில் படித்தவர்கள் தான். அவர்களுடைய அறிவு நேரான வழியில் செல்ல வேண்டும், நியாயமான முறையில் சம்பாதிக்கணும், மக்களை ஏமாற்றக்கூடாது என்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு வறந்திருக்க வேண்டும், அவங்க கற்ற கல்வி. ஆனால் அந்த கற்ற கல்வி பயன்படவில்லை, அவர்கள் எந்த குறுக்கு வழியில் தான் இருக்காங்க. அப்போ அந்த கல்வியினால் இப்போ உள்ள உலக கல்வியோ மற்ற கல்வியோ ஒரு மனிதனுக்கு அந்த கல்வி கற்ற கல்வியின்படி யார் செயல்பட்டு அதன்படி இருக்கிறான் அவன் தான் உண்மையான அறிவாளி. அதான் அல்லாஹ் தஆலா இதில் சொல்கிறான், அவரை மார்க்கத்தில், அதாவது நமக்கே வந்து சில மார்க்க தெளிவுகள், நம்ம மதரசாவுக்கு போகணும்னு தேவையில்லை, இதில் படிக்கணும்னு தேவையில்லை, அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்துருக்கான். அல்லாஹ்வுடைய இது இப்போ உள்ள காலங்களில் பாருங்கள், நம்மளுடைய சாதாரண மொபைல்லே ஹதீஸுகளை பார்க்கலாம். ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து அதற்குண்டான எல்லா விதமான தப்சீரோடு சேர்ந்ததெல்லாம் நம்மளுக்கு நிறைய இப்போ ஆப்புகள் வந்திருக்கு, அதில் பார்க்கலாம், நிறைய இருக்கலாம். அப்படி இல்லாட்டலும் நம்ம மார்க்க அறிஞர்கள்ட்ட, ஒரு கற்றறிந்த ஆலிம்கள்கிட்ட, சிறந்த ஆலிம்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க அதுக்கு விளக்கம் கொடுப்போம். அப்போ நம்ம அல்லாஹ்வினுடைய பாதையில் நம்ம முயற்சி செய்தோம்னா நமக்கு அல்லாஹ் தஆலா அவனுடைய பாதையை எளிதாக்கும். அந்த அடிப்படையில் அவரை மார்க்கத்தில் விளக்கமுடைய அறிஞராக்கிறான். உலகில் உள்ள இந்த செல்வம் பசுமையானதும் சுவையானதாகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கக்கூடியது பசுமை, நல்லா பார்ப்பதற்கு, நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிற இந்த செல்வம் புறா. எத்தனையோ செல்வங்கள் இருக்குது, கால்நடை செல்வம் இருக்குது, மனைவி, குழந்தைகள், வாகனங்கள், இன்னும் நிறையா உணவு பார்த்தாங்க, எத்தனையோ செல்வங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்ப்பதற்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாம் பார்க்க குழந்தைய எடுத்துக்கிறங்க, கால்நடைகளை எடுத்துக்கிறங்க, அது ஒவ்வொரு நாளும் அது வளர்ச்சி அடைந்து வர்றது, பயிர்கள், இன்னும் நம்ம வச்சுருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே நம்மளுக்கு பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. செல்வம் பசுமையான சுவையானதாகும். யார் அதிலிருந்து தமக்குரிய பங்கை மட்டும் எடுத்துக்கொள்கிறாரோ அல்லாஹ் அதில் முன்னேற்றம் அளிப்பான். அவருக்குள்ளே மாத்திரம் எடுக்கணும். அல்லாஹ் யாருக்கு எதை வழங்கியிருக்கணும் அதோடு நின்றுக்கணும். அடுத்த ஆளுக்கோ பிறர்கிட்டையோ வந்து குறுக்கு வழியிலேயோ பிறருடைய பொருளை அபகரிக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தில் அலையக்கூடாதுங்கிறாங்க. அளிப்பான். தற்புகழ்ச்சி குறித்து நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன். தற்புகழ்ச்சினா தன்னைத்தானே புகழ்ந்து பேசுவது. என்னை மாதிரி ஆள் வருமா, என்ன மாதிரி உலகத்தில் கிடையாது, நான்கக்கூடிய அந்த அகந்தை அது வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது குறித்து தன்னை, அது எப்படின்னா அது தன்னைத்தானே கத்தியால் அறுத்துக்கொள்வார். தற்கொலை செய்வது, தற்புகழ்ச்சிங்கிறது ஒருத்தன் தன்னைத்தானே தற்கொலை செய்தால் அவன் சொல்லுவான் நிரந்தர நரகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு இஸ்லாம் அதை கண்டிக்கிறது. ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்வாக கருதி மக்களும் தன்னை உயர்வாக எண்ண வேண்டும் என்பதற்காக தான் எல்லா காரியங்களையும் செய்வதும், தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கிற தற்பெருமை பேசுவதும் கூடாது. அதே மாதிரி பிறரையும் என்ன செய்யக்கூடாது, முகப்புகழ்ச்சி அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசக்கூடாது. இதுவும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு நற்சான்றிதழ் கொடுக்கணும்னா அல்லாஹ் தஆலா நற்சான்றிதழ் கொடுக்கணும், தூய்மையானார் என்பது அது மறுமையில்தான் நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதர்களை வைத்து வெளித்தோட்டத்தில் வச்சு ஒருத்தரை நம்ம இவர் சொர்க்கவாசி இவர் நரகவாசி அப்படின்லாம் நம்ம எண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் நற்செயல்கள் மூலமாக நம்ம சுவனத்துக்கு போயிட முடியாது, அல்லாஹ்வுடைய கருணையும் அந்த மனிதருக்கு வேண்டும். நம்ம எவ்வளோதான் நன்மை செய்தாலும் நாம் என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ்வுடைய கருணை பார்வை இல்லைன்னா நம்ம போக முடியாது, அதுலேருந்து நம்ம நரகத்தை அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. அப்போ அல்லாஹ்வுடைய கருணை வேண்டும். அல்லாஹ்வுடைய கருணை வேணும்னா எப்படி வரும், நம்ம அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல்பாடுகளை செய்யணும். இந்த மாதிரி விஷயங்களை தற்பெருமை கூடாது, பொறாமை கூடாது, பிறரை வந்து அதிகமாக பிறரை வந்து இந்த புகழ்ந்து பேசக்கூடாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆகவே அல்லாஹ் இஸ்லாம் நம்மை எதையெல்லாம் தடுத்து விட்டு விலகி இருக்க சொல்கிறோம் அதிலிருந்து முற்றிலுமாக விலகி இருப்போம். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்கள் எது இருக்கோ அதை நாம் செய்வோம். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். கூலு கவலின் காதா அஸ்தகஃபிருல்லாஹ் அஸ்தகஃபிருல்லாஹ் லீ வஅலக்கும்.